SBS தமிழ்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படிப்பவர் 4EB தமிழ் ஒலியின் ரமாதேவி தனசேகர்.
வணக்கம். இலக்கியத்துறை சார்ந்த நோபல் பரிசினை பெற்ற முதல் ஆஸ்திரேலியர் என்ற பெருமைக்குரியவர் பேட்ரிக் விக்டர் மார்டின்டேல் ஒயிட். பேட்ரிக் ஒயிட் என்று அழைக்கப்பட்ட இவர் புதினம், சிறுகதைகள் தொகுப்பு, சுயசரிதை, நாடகம், திரைக்கதை என இலக்கியத்தின் பக்கங்கள் அனைத்திலும் பங்களித்தவர். ஸ்வீடிஷ் அகாடமி 1973 இலக்கியத்திற்கான நோபல் பரிசினை இவருக்கு வழங்கி கௌரவித்தது. புதினம் மற்றும் நாடக எழுத்தாளராகிய பேட்ரிக் ஒயிட் அவர்கள் உளவியலோடு காவியம் கலந்த கலையை இலக்கியத்தின் பெரும் பகுதியாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் என்று நோபல் பரிசினை வழங்கிய ஸ்வீடிஷ் அகாடமி குறிப்பிட்டது சிறப்பிற்குரியது. அது மட்டுமல்லாது, நோபல் பரிசு தொகையாக கிடைத்த 120,000 அமெரிக்க வெள்ளிகள் முழுவதையும் இலக்கியத்துறையில் பணியாற்றும் திறமை வாய்ந்தவர்களுக்கு உதவும் வகையில் பேட்ரிக் ஒயிட் லிட்ரரி அவார்டு என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் பல படைப்பாளிகள் பயன்பட செயல்பட்டவர்தான் பேட்ரிக் ஒயிட். அவரை பற்றிய சில தகவல்களை இன்று நாம் கேட்கப் போகிறோம். பேட்ரிக் ஒயிட் அவர்கள் 1912 மே 28 லண்டனில் உள்ள நைட்பிரிட்ஜ் என்ற ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தை மார்டின்டேல் ஒயிட் மற்றும் தாயார் ரூதாவர். 6 குழந்தையாக இருந்தபோது பெற்றோர்களுடன் ஆஸ்திரேலியா வந்து சேர்ந்தார். இவருடைய இளமை பருவத்தின் பெரும்பகுதி நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கழிந்தது. சிறுவயதில் தாயாருடன் நாடக அரங்கம் செல்வது ஒரு வழக்கமாக இருந்து வந்தது. இலக்கியத்துறையில் நாட்டம் ஏற்பட இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என நினைக்க தோன்றுகிறது. தனது 12 முதல் படைப்பாக இவர் எழுதிய கவிதை பள்ளி இதழில் வெளியாகியது. பிற்காலத்தில் இவருடைய சில கவிதைகளை தாயார் தனிப்பட்ட முறையில் வெளியிட்டதாகவும் தெரிகிறது. பள்ளி படிப்பு முடிந்த பின் சில காலம் தனது பெற்றோர்களின் செம்மறியாடு பண்ணையில் பணியாற்றிய இவர் பின்னர் கல்லூரி படிப்பிற்காக இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சென்றார். 2 போது விமான படைப்பிரிவில் பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு. ஆங்கிலம் மட்டுமல்லாது பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற பேட்ரிக் அவர்களின் முதல் புதினம் ஹாப்பி வேலி, அதாவது மகிழ்ச்சி பள்ளத்தாக்கு என்ற புதினம் 1939 லண்டன் புத்தக வெளியீட்டாளர்களால் வெளியிடப்பட்டது. இந்த புதினம் ஆஸ்திரேலிய இலக்கிய அமைப்பின் தங்கப்பதக்கத்தை பெற்றது. ஹாப்பி வேலி புதினத்திற்கு அடித்தளமிட்ட போது இவருக்கு வயது 18. கால்நடை பண்ணையில் பணியாற்றிய காலம் அது. ஒரு கால்நடை பண்ணையாளராக வரவேண்டிய நமது பேட்ரிக் ஒயிட் உருவாகியதோ ஒரு எழுத்தாளராக. இவரது படைப்புகளின் பொருள் முற்றிலும் ஆஸ்திரேலியாவை சார்ந்திருந்ததென்றாலும் அதன் கருத்துக்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டதாக இருந்தன. ஆஸ்திரேலியாவின் வளமை, வளர்ச்சி இவற்றை மட்டுமன்றி நடைமுறை வாழ்க்கையில் காணுகின்ற நாகரிகமற்ற வன்முறைகளையும் இவரது புதினங்களில் காண முடிந்தது. பேட்ரிக் ஒயிட் அவர்களுக்கு பெரும் புகழை தேடி கொடுத்த புதினங்களில் சில தி ட்ரீ ஆஃப் மேன், வாஸ், ரைடர்ஸ் இன் தி சேரியட், தி சாலிட் மேண்டலா அண்ட் தி டைபான் அஃபேர் ஆகும். இதில் தி ட்ரீ ஆஃப் மேன் என்ற புதினம் 1955 வெளியாகியது. இந்த புதினத்தில் ஆஸ்திரேலிய சமூகத்தின் ஒதுக்குப்புற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் உள்ளும் புறமும் சந்திக்கும் சிரமங்களும் அதன் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் கவிதையும் தெரிகிறது. இந்த புதினத்தை பற்றி ஜேம்ஸ் ஸ்டர்ன் அவர்கள் கூறிய விமர்சனத்தை நாவலாசிரியர் ஆண்ட்ரியா கோல்ட்ஸ்மித் இவ்வாறு கூறுகிறார்.
Almost all novels are transients. Very few remain on permanent residence of the mind. Of those that do, some cease to be books and become part of the reader's past, of an experience felt so deeply, it's sometimes difficult to believe that the illusion has not been lived. From these rare works of literature, characters emerge better known than our most intimate friends, for every human being has a secret life. To reveal in a novel this life, which is that of the soul, in such a way that by the time the last page is reached, all questions have been answered, while all the glory and mystery of the world remains, is not only the prime function of the novelist, but the artist's greatest ambition.
இதுபோன்று இன்னுமொரு புகழ்பெற்ற புதினம் தி ஐ ஆஃப் தி ஸ்டார்ம். இதில் ஒரு வயதான பெண்மணியின் முழுமையான வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் வகையில் சுற்றுச்சூழல், கடந்த காலம், நிகழ்காலம் என அத்தனை காட்சிகளையும் வாசகர்கள் முன்னிலையில் நிறுத்தி வாசகர்களையும் அந்த சூழலுக்கு கொண்டு செல்கின்ற வியத்தகு வலிமை வாய்ந்த கதை இது. இது மட்டுமன்றி இவரது நாடகங்களும் தனித்துவம் பெற்றவை. சீசன் அட் சரஸ்பரேலா, நைட் ஆன் பால்ட் மவுண்டன் அண்ட் சிக்னல் டிரைவர் என்பவை பிரசித்தி பெற்றவை. பேட்ரிக் ஒயிட் அவர்களால் எழுதி முடிக்கப்படாத படைப்பு கூட ஹேங்கிங் கார்டன் என்ற பெயரில் 2012 அவரது மறைவுக்கு பின்னர் வெளியிடப்பட்டது. இது 2 உலகப்போர் நடைபெறும் காலத்தில் தனித்து விடப்பட்ட சிறுவர்களான ஒரு பையன் மற்றும் பெண் இருவருக்கும் இடையே உள்ள நட்பை கருவாக கொண்டுள்ளது. இந்த புதினம் பேட்ரிக் ஒயிட் அவர்களால் எழுதி முடிக்கப்படவில்லை. குறிப்பாக இவருடைய படைப்புகளில் உடைக்க முடியாத கற்பனை திறன், ஆழமான அமைதி, அதனோடு கோபம், சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளுக்கு எதிரான ஒரு தாக்குதல் என அனைத்தையும் வெளிப்படுத்தும் தைரியமான எழுத்துக்களை பார்க்கலாம். முதன்முறையாக ஆஸ்திரேலியா கண்டம் சார்ந்த தனது எழுத்துக்களின் மூலம் உலகத்தவர் கவனத்திற்கு ஆஸ்திரேலியாவை கொண்டு சென்றவர். இவரை பற்றி புகைப்பட கலைஞரும் நண்பருமான வில்லியம் வாங் இவ்வாறு கூறுகிறார்.
I think that the serious side of him was in his work. He was probably of a school of thought that did think that you had to go through suffering to reach, well, a kind of enlightenment. Because he was a novelist, I think that he saw torturous paths in people's lives.
பேட்ரிக் ஒயிட் அவர்கள் தனது 78 வருட வாழ்க்கையில் 12 புதினங்கள், 3 சிறுகதை தொகுப்புகள், சுயசரிதை 1, திரைக்கதை மற்றும் நாடகங்கள் என 8 படைப்புகளும் தந்துள்ளார். பெரும்பான்மையான படைப்புகள் பரிசுகள் பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பு செய்தி. இவருக்கு நிகர் இவரே என்று புகழப்பட்ட நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் பேட்ரிக் ஒயிட் அவர்கள் 1990 செப்டம்பர் மாதம் 30 இயற்கை எழுதினார். எனினும் அவருடைய எழுத்துக்களால் இன்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படித்தவர் 4EB தமிழ் ஒலியின் ரமாதேவி தனசேகர்.
நிகழ்ச்சி ஆக்கம் ரைசர்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil